بسم الله الرحمن الرحيم.
قل يا أيها الكافرون. لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. أبا إند சூரா அல் காஃபிரூன். இந்த சூரா அல் காஃபிரூன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய மத்துடைய சட்டங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய மத்துடைய சட்டங்கள். அப்ப நீங்க குர்ஆன்ல தஜ்வீதுடைய குர்ஆன்ல நீங்க ஓதுற நேரத்தில் அந்த குர்ஆன்ல வந்து இந்த மத்துடைய அடையாளமாக மேலால ஒரு சின்னொரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு லைன் உண்டு. அப்ப அந்த கோட்டை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் நாங்க என்ன செய்ய வேண்டும், அது அந்த இடத்திலே நீட்டி ஓத வேண்டும். அப்ப இது வந்து அதிகமான இடங்கள்ல வரக்கூடியது. அப்ப அந்த தவறு என்ன செய்யக்கூடாது, பிறகு எங்க நாங்க குர்ஆன ஓதுகிற நேரத்தில் எங்களுக்கு வரக்கூடாது. அப்ப அந்த பகுதியை நாங்க என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன ஓதுகிற நேரத்தில் சிலவங்களுக்கு வந்து அந்த காஃபும் காஃபும் வந்து என்ன செய்யுது, அது வந்து மாறி மாறி அவங்களுக்கு சில இடங்கள்ல வந்து காஃப் சொல்கிற நேரத்தில் அந்த காஃப சொல்வார்கள், அந்த காஃப் வருகிற நேரத்தில் காஃப் அவங்களுக்கு வரும். அப்ப இந்த பகுதியை என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், நாங்க குர்ஆன ஓதுகிற நேரத்தில் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப உச்சரிப்பு தானேண்டு விட்டுவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால் உச்சரிப்பு மாறுகிற நேரத்தில் கருத்து மாறிவிடும், மாறிவிடுமா இல்லையா, மாறிவிடும். நீங்க வந்து காஃப் வர வேண்டிய இடத்துல நீங்க காஃப் சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லது காஃப் வர வேண்டிய இடத்துல காஃப் என்றோ மாறி நீங்கள் சொன்னீங்கள் சொன்னால் அந்த இரண்டுக்கும் இடையில் வருகின்ற கருத்து வித்தியாசம் அங்கே வந்துவிடும். அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை வந்து ஓதுவதற்கும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாங்க எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை ஓதுவதில் நாங்கள் கரிசனை செலுத்தாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் சில வகுப்புகளுக்கு நாங்க போறோம். அப்ப அந்த வகுப்புகள்ல வந்து அவர்கள் வயதுகளை பார்த்தால் மிக முதிர்ந்த வயதுகள் இருக்கக்கூடியவர்கள், தாடிகள் நரைத்து முடிகள்லாம் நரைத்து இந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு குர்ஆனை பார்த்து சரியாக எழுத்து பிழை இல்லாமல் ஓதுவதற்கு அவர்கள் தயங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு ஓதினால் கூட அதிலே ஒரு வசனத்தில் எத்தனையோ பிழைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இந்த உலக சம்பந்தப்பட்ட அறிவுகள் படிப்புகள் வாசிக்கின்ற விஷயங்களை பார்த்தால் இதில் மிக மிக அனைத்தையும் மிஞ்சிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்லாம் என்று வருகிற நேரத்திலே அதுக்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பும் அந்த இடமும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் எங்களுடைய வழிகாட்டி இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு பிழையில்லாமல் திருத்தமாக ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப சிலர் எப்படி யோசிக்கலாம், எனக்கு வந்து இப்ப எத்தனை வயசு, நான் இப்ப எப்படி குர்ஆன நான் ஓத படிக்க போறது, அப்ப நான் படிக்க போனேன்னு சொன்னா அப்ப என்னுடைய மரியாதை எப்படி வருவது, அப்படியெல்லாம் சிலவங்க யோசிக்கலாம். ஆனா அதுக்கு என்ன கிடையாது, அந்த படிக்கிறதுக்கு குர்ஆனை படிக்கிறதுக்கோ இஸ்லாத்தை படிக்கிறதுக்கோ அது வயது வித்தியாசம் ஒன்று கிடையாது. தெரியல என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டாங்க, அதை படிச்சு கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. அடுத்ததாக இந்த சூராவுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வசனம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே. முதலாவது வசனம் என்னது? நிராகரிப்பாளர்களே அப்படின்னு சொல்லி இறைவன் அழைக்கிறான். இரண்டாவது வசனம், லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன். மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவைகளை நான் வணங்க மாட்டேன். அப்ப லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன். மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவைகளை நான் வணங்க மாட்டேன். வலா அந்தும், நீங்களும் வணங்க மாட்டீர்கள். ஆபிதும் மா அஅபுது, வலா அந்தும் ஆபிதூன, அப்ப நீங்களும் என்ன செய்ய மாட்டீர்கள், வணங்குவர்களாக இல்லை. மா அபுது, நான் வணங்குகின்ற அந்த ஒரே இறைவனை நீங்களும் வணங்குவர்களாக இல்லை. அடுத்த வசனம், வலா அன ஆபிதுன் மா அபத்தும், நானும் வலா அன ஆபிதுன், நானும் வணங்குவனாக இல்லை. மா அபத்தும், நீங்கள் வணங்குகின்றீர்களே அவைகளை நானும் வணங்குவனாக இல்லை. வலா அந்தும் ஆபிதூன, மேலும் நீங்களும் வணங்குவர்களாக இல்லை. மா அபுது, நான் வணங்குகின்ற அந்த ஒரே இறைவனை நீங்களும் வணங்குகிறவனாக இல்லை, வணங்கக்கூடியவர்களாக இல்லை. லக்கும் தீனுக்கும், உங்களுடைய லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, வலிய தீன் எனக்கு என்னுடைய மார்க்கம். அப்ப இந்த கருத்து வந்து என்ன செஞ்சிட்டு, அப்ப கருத்தை பாத்தீங்களா இல்லையா, அப்ப இந்த கருத்திலேயே உங்களுக்கு என்ன விளங்கியிருக்கும், ஒரே செய்தி என்ன செய்து திரும்ப 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 வித்தியாசமான வசனங்கள்ல வாரது உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி, இப்ப இந்த சூராவை பொறுத்த மட்டும் இது மக்காவில் இறங்கிய ஒரு சூரா, அதனால் இதுக்கு என்னது மக்கியா என்ற பெயர். அப்ப இந்த சூரா இறங்குவதற்கான பின்னணி காரணி என்ன என்று பார்த்தால், தஃப்சீர் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள், ஒரு சிக்கலாக பார்க்கிறார்கள். அப்ப இவர் வந்ததுக்கு பின்னால் தான் எமது சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது, எமக்கு பிரச்சனையே இவருதான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அப்ப இவங்க எதை தீர்வாக இவங்க நினைக்கிறாங்க சொன்னால், இப்ப அந்த தீர்வை இவங்க யோசிச்சுட்டு எங்க வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. வந்து இவங்க சொல்றாங்க, முஹம்மதே, இப்ப நாங்க வந்து எங்களுடைய பிரச்சனை பிரச்சனை என்று நெடுங்காலமாக எங்களுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்காது, நாங்க அதுக்கு ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். என்ன தீர்வு? நாம இப்படி ஒரு முடிவுக்கு வருவோம், நாங்க நீங்க வணங்குறத நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க வணங்குறோம், அதே போன்று நாங்க வணங்குறத என்ன செய்யணும், நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க வணங்கணும், ஒரு வருஷமோ அல்லது ரெண்டு வருஷமோ, இந்த கால எல்லை வச்சு என்ன செஞ்சு கொள்வோம், நாங்க இப்படி மாறி மாறி வணங்கிக் கொள்வோம். அப்ப இவ்வாறு வணங்குவதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் என்ன இருக்கும், எங்கள்கிட்ட இல்லாத சில நலவுகள் உங்கள்கிட்ட இருக்கும், அப்ப நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், அதில் கூட்டானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இல்லாத சில நலவுகள் எங்கள்கிட்டையும் இருக்கும், அப்ப நீங்க இப்படி வணங்குவதன் மூலமாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நலவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அப்ப இந்த கருத்தை சொன்ன நேரத்தில் இறைவன் இதை உடைத்து இதை நிராகரித்து இஸ்லாம் என்பது அழகிய அடிப்படை கொள்கைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம், இப்படியான ஒரு நிலை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ஒட்டிய ஒரு சூறாவாக இந்த சூறாவை இறக்குகிறான் என்ற செய்தியை நாங்கள் தப்சீர் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சூரா அல் காஃபிரூன், இதற்கு சில சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. இந்த சிறப்பம்சங்களில் முதலாவது விடயம், முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரா, அதாவது குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவையும், அதே போன்று குல்ஹு அல்லாஹு அஹத் இந்த சூறாவையும் தவாஃபுடைய இரண்டு ரக்காத்திலும் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அப்ப இந்த சூறாக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய இரண்டு ரக்காத்துக்கள் இருக்குதா இல்லையா, சுன்னத்தான இரண்டு ரக்காத்துக்கள், அந்த இரண்டு ரக்காத்துக்களிலும் இந்த சூரா குல்யா ஐயுஹல் காஃபிரூன் இந்த சூறாவையும், அதே போன்று குல்ஹு அல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் இதையும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அவதானித்து வந்திருக்கிறேன், அவர்கள் 24 தடவைகள் அல்லது 25 தடவைகள் ஃபஜ்ருடைய முந்தின ரெண்டு சுன்னத்தான ரெண்டு ரக்காத்துகளிலும் அவர்கள் ஓதி வந்ததை, எதை, இந்த ரெண்டு சூறாவையும் ஓதி வந்ததை நான் இத்தனை தடவைகள் நான் அவதானித்திருக்கிறேன் என்ற அந்த செய்தியை அவர்கள் எமக்கு பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த சூறாவுடைய மிக சிறப்பான அம்சங்கள் இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் தூங்குவதற்காக வேண்டி சென்று விட்டால் சூரா அல் காஃபிரூனை நீ ஓது என்று சொல்கிறார்கள். சூரா அல் காஃபிரூன், அப்ப அந்த சூரா அல் காஃபிரூனை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ஓதிவிட்டால் நீ சிறுக்கை விட்டும் நீங்கியவன் என்ற ஒரு தரத்தில் நீ வந்து விடுவாய் என்ற செய்தியையும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆகவே சூரா அல் காஃபிரினுடைய இந்த விடயங்களை நாங்கள் சிறப்பம்சங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இந்த சூரா அல் காஃபிரூன், இந்த சூராவினுடைய ஒவ்வொரு வசனமும் எமக்கு எதை உணர்த்துகிறது, எதை சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக குல் யா ஐயுஹல் காஃபிரூன், அப்ப இதனுடைய கருத்து தெரியும். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹல் காஃபிரூன், எப்படி அவங்களை அழையுங்கள், காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே என்று அந்த வசனம். அப்ப இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து காஃபிர்களுக்கும் உரிய ஒரு அழைப்பாக அது இருக்கிறது. யார் யாரெல்லாம் நிராகரிப்பாளர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்குமே இந்த அழைப்பு சேரும். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த சூரா இறங்குகிற நேரத்திலே இது யாருக்கு, யாரை பார்த்து இந்த அழைப்பு இருந்தது, யாரை பார்த்திருந்தது, மக்கா காஃபிர்கள் குறைசிகளை பார்த்திருந்தது, மக்கா காஃபிர்களை பார்த்திருந்தது. அப்படி இருந்தாலும் ஆனால் இந்த அழைப்பு யாருக்கு, அனைத்து காஃபிர்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது வசனம், லா அபுது மா தஅபுதூன், நான் வணங்க மாட்டேன், மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன். இந்த சூறாவிலிருந்து இறைவன் நமக்கு என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் வணங்குகின்ற சிலைகள், நீங்கள் வணங்குகின்ற உதவியாளர்கள் என்று நீங்க வணங்குறீங்களா இல்லையா அவைகள், அதே போன்று கல்லு, மரம், அதே போன்று பசு, அதே போன்று இன்னும் என்னென்ன மிருகங்களை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவைகள் அனைத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். தெளிவாக என்ன, தெளிவான இந்த செய்தியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. என்னது, தெளிவான ஒரு செய்தியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய கூட நாங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்குது இவன் வழக்க வழிபாடு? கல்லை வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க. அதே போல அதை விட கேவலம் என்னண்டா, அவங்க வணங்குற பசு இருக்குதா இல்லையா, அந்த பசு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே சுத்தி வளம் வராங்க. வளம் வராங்களா இல்லையா? வளம் வராங்க. அப்படி வளம் வந்துட்டு அது அதே நேரத்தில் அது வளம் வருகிற நேரத்தில் அது சிறுநீர் கழித்தால், அது சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீரை இரண்டு கைகளால் எடுத்து அதை அருந்துகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதை தனது முகங்களிலே தடாவிக் கொள்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த காட்சிகள் இல்லையா, இந்த செய்திகளை, இந்த விடயங்களை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக அடிப்படையிலே மிக மிக படித்த ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்ப இந்த செயல்கள் வந்து பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியான இந்த வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எதையும் நான் வணங்க மாட்டேன் என்ற ஒரு தெளிவான அகீதாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது வசனம், வலா அந்தும் ஆபிதூன மா ஆபுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அடுத்ததாக என்ன சொல்ல சொல்றான், நான் வணங்குகின்ற அந்த ஓர் இறை கொள்கை, ஓர் இறைவனை, இணையற்ற சகலவிற்கும் சக்தி பெற்ற அந்த இறைவனை நீங்கள் வணங்குவர்களாகவும் இல்லை. அப்ப அந்த செய்தி என்ன செய்கிறான், இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க குஃபார் குறைஷ் அவர்கள்ட்ட காணப்பட்ட அந்த கொள்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப முதல் முதலாக அவங்களுடைய நிராகரிப்பு எப்படி எந்தெந்த அம்சங்களை அடைவழைத்து கொண்டதாக இருந்தது என்று பார்த்தால், முதலாவது மரணித்ததற்கு பின்னால் மீண்டும் எழுப்புதல் என்ற ஒரு செய்தியை அவர்கள் நிராகரித்தார்கள். இதை இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள், மரணித்தவர்களை அல்லாஹ் எழுப்ப மாட்டான், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எழுப்ப மாட்டான், அவர்களுக்கு கேள்வி வணக்கு கிடையாது, சுவர்க்கம் நரகம் அப்ப எழுப்ப மாட்டான் என்று சொன்னால் அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே அவர்கள் மறுத்தார்கள். சுவர்க்கம் நரகம் அனைத்தையுமே மறுத்தார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் சில அகீதாவுடைய சில பகுதியை இவர்கள் நம்பியிருந்தார்கள். இப்ப அகீதாவை நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வது, அந்த பகுதியில நாங்க என்ன செஞ்சோம், தௌஹீத் அல் அஸ்மா வ ஸிஃபாத், அதே போன்று தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா என்று நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்ற பகுதி நாங்கள் பிரித்து படித்திருக்கிறோம். அப்ப இந்த பகுதியில வந்து அவர்கள் தௌஹீது ருபூபியா என்ன செஞ்சாங்க, அவங்க ஏற்றவர்களாக இருந்தார்கள். சில விடயங்களை அவங்க மறுத்தாலும் தௌஹீது ருபூபியா அவங்கள்ட்ட இருந்துச்சு. தௌஹீது ருபூபியாண்ட என்னது, தௌஹீது ருபூபியாண்ட என்னது படிச்சிருக்கிறோம். எப்படி படைத்து பரிபாலிக்க கூடியவன் அவன் ஒருவன், அல்லாஹ் மாத்திரம்தான், தௌஹீது ருபூபியா. அப்ப இந்த விடயத்தில் சிலதை என்ன செஞ்சாங்க, அவங்க ஏற்றிருந்தார்கள். அப்ப இதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், எவ்வாறு நபியே நீங்க இவங்க வந்து என்ன வணங்குறதுக்கு ஏலாண்டு சொல்றாங்க, ஆனா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, குல் லிமனில் அருது வமன் ஃபீஹா இன் குந்தும் தஅலமூ, என்னது இந்த பூமி யாருக்கு சொந்தமானது, இந்த பூமி யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லுங்க, என்ன நீங்க கேளுங்க நபியே என்று யார்கிட்ட சொல்றான், நபிகளிடத்திலே சொல்றான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்பதையும் இறைவன் சொல்கிறான், சயகூலூன லில்லா, அவர்கள் என்ன சொல்வார்கள், அல்லாஹ்வுக்குரியது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப நீங்க கேளுங்க, அஃபலா ததக்கரூன், இந்த பூமி அதற்கு சொந்தக்காரனாகிய அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்று நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள், இந்த அளவுக்கு சக்தி படைத்தவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் நீங்கள் அவனை ஞாபகிக்க கூடாது, ஏன் உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் அவனுக்கு செலுத்த கூடாது என்று நீங்கள் கேளுங்கள். அதே போன்று அதை தொடர்ந்து சொல்கிறான், குல் மன் ரப்பு சமாவாதி சப, குல் மன் ரப்பு சமாவாதி சப, இந்த ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் யார், ரப்பு யார் என்று கேளுங்க. அதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள், சயகூலூன லில்லா, அது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்தான் அதை பரிமாளிக்க கூடியவன், அது இறைவனுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்வார்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் பயந்து அஞ்சி வாழக்கூடாதா, அஞ்சி நடக்கக்கூடாதா, அவனுக்கே நீங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடாதா என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறான். அப்ப இறைவனை என்ன செய்தார்கள், ரப்பு என்ற பகுதியில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எங்கு அவர்கள் மறுத்தார்கள், தௌஹீதுல் உலூஹியாவை மறுக்கிறார்கள். தௌஹீதுல் உலூஹியா என்னது, வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும், வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல், தௌஹீத் அல் உலூஹியா, இந்த பகுதி அவர்கள் மறுத்தார்கள். அப்ப அதை கூட இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா தஅபுதுன மின் தூனில்லாஹி ஔசானன், நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்க அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்கிறீர்கள், இந்த ஏழு வானங்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறீர்கள், ஆனா வணங்குறதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அன்றி சிலைகளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, வதஹ்லுகூன இஃப்கன், அந்த சிலைகளுக்கு நீங்களாகவே என்ன செய்றீங்க, பல இட்டு கட்டப்பட்ட வரலாறுகளை நீங்கள் அப்படியே கட்டி விடுகிறீர்கள், நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள், நீங்களே அதற்கு அந்த சக்தி இருக்கிறது, இந்த சக்தி இருக்கிறது, அது இவ்வாறு செய்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நீங்களாகவே உருவாக்கி கொள்கிறீர்கள் என்பதை இறைவன் இந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படிப்பட்ட வணக்கம், இந்த வணக்கங்களிலிருந்து நான் ஒதுங்கியவன், எனவே நான் இந்த வணக்கங்களை நான் ஒரு பொழுதும் நான் வணங்க மாட்டேன் என்பதை தெளிவாக இறைவன் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நாலாவது வசனத்திலே, வலா அன ஆபிதும்மா அபத்தும், நீங்கள் வணங்கியவைகளை நான் வணங்குவனாகவும் இல்லை. அப்ப இந்த வசனத்தின் ஊடாக இறைவன் அழகான ஒரு செய்தியை சொல்கிறான், நீங்க இப்பொழுது வணங்குகின்ற வழிபாடுகள் இருக்குதா இல்லையா, இந்த வழிபாடுகள் எதையுமே நான் எனது வணக்கமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீங்கள் யார் யாரையெல்லாம் பின்பற்றி உங்களுடைய மார்க்க மேதைகளாக எடுத்துக்கொண்டு அந்த வணக்கங்களை நீங்கள் செலுத்தி வருகிறீர்களோ அந்த வணக்கங்கள் எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்பதை உறுதியாக இறைவன் இந்த இடத்திலே சொல்ல சொல்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ் எதை வணக்கமாக விரும்புகிறானோ, அல்லாஹ் எதை வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறானோ அதை மாத்திரம் நான் வணக்கமாக எடுத்து வணங்குவேன் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எமக்கு இன்னும் ஒரு செய்தி எமக்கு உணர்த்துகிறான். என்ன என்ன செய்தி தெரியுமா, வணக்கம் என்று வருகிற நேரத்தில், நன்மைக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்று வருகிற நேரத்தில், அது இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். வணக்கம் அப்படின் ரெண்டு என்ன நிபந்தனைகள், இஹ்லாஸ், நபி வழியில இருக்கணும், என்ன இருக்கணும், அது வந்து என்ன இருக்கணும், ஒன்றது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்கிறேன் என்று இருக்கணும். அடுத்தது வந்து என்ன இருக்கணும், குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், விரும்புவான், அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு செஞ்சது அவ்வளவுதான். அப்படி விட்டுடுவானா, விடமாட்டான். நீ பொழுதுபோக்குதான் நீ மௌலூத் ஓதுறாய் விட்டுடுவானா, பொழுதுபோக்குதான் நீ கத்தம் கொடுத்தாய் விட்டுடுவானா, பொழுதுபோக்குக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறாய், நேர்ச்சை செய்தாய் விட்டுடுவானா, பொழுதுபோக்குக்கு நீ ஒரு தர்காவுக்கு போய் பிரார்த்தித்தாய் விட்டுடுவானா, விடமாட்டான். நீ வணக்கம்ன்ற பேர்ல நீ எனக்கு இணை வைத்திருக்கிறாய், வணக்கம்ன்ற பேர்ல நீ இஸ்லாத்தில் இல்லாத நீ புதிதாக சொல்லியிருக்கிறாய், கண்டிப்பானா இல்லையா, கண்டிப்பான். அப்ப இந்த செய்தியை என்ன செய்கிறான் இறைவன் எமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே இவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்துச்சு என்று சொன்னால், அவர்களாகவே புதிதாக உருவாக்கி கொண்டது, அவர்களாகவே எது எதெல்லாம் வணக்கம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவைகள் அனைத்தையும் அவர்கள் வணக்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதை திருமறையில இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வமா தகவல் அன்புஸ் வலக்கது ஜாஹும் மிர் ரப்பிஹிமுல் ஹுதா. அப்ப இறைவன் சொல்கிறான், அவர்கள் எதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இது நல்லதென்று கருதுகிறார்களா இல்லையா, இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு கருதக்கூடிய விடயங்கள், நினைக்கக்கூடிய விடயங்கள், இவைகளைத்தான் அவர்களுடைய மார்க்கமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவைகளுக்குரிய ஆதாரம் என்ன, இதை எங்கிருந்து எடுத்தார்கள், இதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ந்து போனால் கடைசியில் என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது, பூஜ்யமா தான் இருக்கும். இப்ப இவங்க என்ன செய்வாங்க, காபிர்கள் ஒரு வணக்கத்தை செய்யறாங்க. அப்ப இது வணக்கம் என்று சொல்லி உங்களுக்கு யாரு சொன்னதுன்னு கேட்டா, அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு ஆசாமி இல்லையா, ஒரு சாமியை காட்டுவாங்க, அவரு தான் சொன்னாரு இது வணக்கம், இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இந்தெந்த ரோகங்கள்லாம் பெய்திடும், இந்தெந்த நோய்கள்லாம் குணமாவிடும், இந்தெந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் அவர் சொன்னாரு. அப்படியா, அவர்கிட்ட போய் விசாரிச்சா உங்களுக்கு எப்படி, இல்ல நான் அப்படி நினைக்கிறேன்னு, நான் அப்படி என்ன செய்ய, அப்படி நான் நினைச்சேன். அட, நீ நினைக்கிறதை வணக்கமாக ஏற்று நடப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்ப வணக்க வழிபாடுகள், ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலகத்தில் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை யார் வகுக்க வேண்டும், அல்லாஹ்தான் வகுக்க வேண்டும். அதனாலதான் பார்க்கலாம், எங்களுடைய இஸ்லாத்துக்கு ஒருவர் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த புனித கலிமாவை சொல்லி வர வேண்டும். அது என்ன கலிமா, அது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. இந்த வசனத்திலேயே இறைவன் விளங்கப்படுத்துகிறான், இதுதான் வணக்கம் என்பது, இதுதான் வணக்கம், வணக்கம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையிலே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாருமே கிடையாது. அந்த வணக்கத்தை யார் காட்டித்தர வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து எமக்கு தருவார்கள், குர்ஆனின் மூலமாக அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வஹியின் மூலமாக அவர்கள் எமக்கு கற்றுத்தர வேண்டும். இதுதான் வணக்கம், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தினூடாக நமக்கு தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக ஆறாவது வசனம், லக்கும் தீனுக்கும் வலியது. இவ்வாறு இவர்கள் முரண்டு அதே போன்று கட்டுப்படாத சூழ்நிலையிலே, கட்டுப்படாமல் இருக்குகின்ற அந்த வேளையிலே என்ன தெரியுமா, லக்கும் தீனுக்கும், என்னது, அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த வழிபாடுகளை கலக்க வருகிற நேரத்திலே, அல்லது எங்களிடத்தையும் எங்களுடைய வணக்கத்தையும் நீங்கள் வணக்கமாக எடுத்து நடங்கள், அல்லது அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. அதை குர்ஆனிலே இன்னும் சில இடங்களிலே இறைவன் சொல்கிறான், நபியே உங்களை அவர்கள் பொய்ப்பித்தால், என்ன சந்தர்ப்பம் அது, உங்களை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள், ஃபகுல் அந்த நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா சொல்ல வேண்டும், லி அமலி என்னுடைய அமல் எனக்குரியது, வலக்கும் அமலுக்கும் உங்களுடைய அமல், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அது வந்து உங்களுக்குரியது என்று இறைவன் சொல்லுமாறு என்ன செய்கிறான், இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது இந்த ஆறு வசனங்களும் எதை எமக்கு உணர்த்துகிறது, என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் இந்த ஆறு வசனத்தினுடைய கருத்துக்களை பார்க்கிற நேரத்தில் இந்த கருத்து மாறி 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 ஒரே செய்தியை தான் சொல்கிறது. நீ பார்த்தீங்கன்னா, நீங்க வணங்குறத நாங்க வணங்க மாட்டோம், என்னது நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டீங்க, இப்படியே மாறி 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 வருகிறது. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, இப்படி வருவதற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தால், முதலாவது தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த இதனுடைய நோக்கம் என்னென்று கேட்டால், இது வந்து உறுதிப்படுத்துவது, கொள்கையை உறுதிப்படுத்துவது, உங்களுடைய குஃபுர் உங்களுக்கு தான், அந்த குஃபுரின் பக்கம் நான் வரவே மாட்டேன், இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மிக தூர இடைவெளி இருக்கிறது, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒன்று சேரவே முடியாது என்பதை உறுதியாக இறைவன் சொல்லி காட்டுகிறான், உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்று. இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கருத்து ஒன்றாக இருந்தாலும் அதை சொல்கின்ற வசன நடை வித்தியாசம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இறைவன் என்ன சொல்கிறான், ஜும்லா ஃபஅலியா, அதாவது செயல், செயல் மாத்திரம் குறித்து, அதாவது ஜும்லா ஃபஅலியா ஜும்லா இஸ்மியான் ரெண்டு வகை இருக்குது. ஒன்றப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தில் இறைவன் வந்து அந்த ஃபியல்களை மாத்திரம், செயல்களை மாத்திரம் வைத்து அந்த வசனத்தை உருவாக்குகிறான், ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா அதனுடைய பேர் சொற்களை மாத்திரம் கொண்டு உருவான ஒரு வசனம். அந்த இந்த ரெண்டு வசனத்தினுடைய கருத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே விதமான கருத்து, ஆனால் அந்த வசனங்கள் கோர்வை செய்யப்பட்ட விதம் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் ஒன்று அந்த செயல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த வசனத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால், என்ன, நான் வணங்க மாட்டேன், அந்த செயலை நான் செய்ய மாட்டேன், ஒன்று. இரண்டாவது, இந்த பேர் சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் என்னது உறுதியாக சொல்வது, இதை நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு பகுதிகள். அப்ப இந்த இரண்டு பகுதிகளையும் இறைவன் எமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சூராவுக்கு ஒரு அழகிய ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று வருகிறதா இல்லையா ஒரு பகுதி, அந்த பகுதியை இவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குஃபுர் என்பது மில்லா வாஹிதா, குஃபுர் வந்து பார்ப்பதற்கு எந்தெந்த கோணங்கள்ல எந்தெந்த வடிவத்தில் வந்தாலும் அது எல்லாமே ஒன்றுதான். எல்லாமே என்னது, ஒவ்வொருத்தரும் என்ன பேரை வச்சுக்கொள்ளட்டும், அவன் வந்து அந்த பேரை வச்சுக்கொள்ளும், இவன் வந்து இந்த பேரை வச்சுக்கொள்ளட்டும், எந்தெந்த பேரை வச்சு வந்தாலும் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் இஸ்லாம் என்பது அது அனைத்தை விட்டும் வேறுபட்டது. விளங்குதா இல்லையா? அது தெளிவாக அது விளங்குது. இஸ்லாம் வந்து எந்த ஒரு வழிகேட்டுக்கும் அகப்படாதது. ஆனா நீங்க நிராகரிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் என்ன செய்யறான், இவன் வணங்குற சில அங்கேயும் இருக்குது, அவன் வணங்குற சில இங்கேயும் இருக்குது, ஆனா அவங்க வேற பேரு. இஸ்லாம் அப்படி அப்படி கிடையாது. அகீதா, தூய அகீதா, தூய இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இது எங்கேயுமே அங்க காண முடியாது. தவறில் இந்த கொள்கைகள் ஒன்றுமே காண முடியாது. அப்படி ஒரு தூய அகீதா இருக்கிறது என்பதை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே இந்த சூராவிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகள், முதலாவது ஒரு முஸ்லிம் அவனுடைய இந்த அடிப்படை கொள்கையை வைத்து அவன் வேறுபட்டவனாக அவன் திளங்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே காட்சி அளிக்க வேண்டும். நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு அழகான ஒரு அமைப்பு, ஒரு சூரத்து, ஒரு வடிவம் அதுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த சூரா சொல்லி காட்டுகிறது. எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? இஸ்லாமியனாக எந்த அமைப்பில் இஸ்லாம் வாழச் செல்கிறதோ அந்த அமைப்பைத்தான் அவனுடைய வழிகாட்டலில் அவன் எடுத்து நடக்க வேண்டும். அது இல்லாமல் யாரை பின்பற்றுவது? காபிர்களை பின்பற்றுவது, அவர்களுடைய உடல் அமைப்பை போன்று எனது உடல் அமைப்பை வைத்துக் கொள்வது, உடைகளை அவர்களை போன்று நாம் அந்த ஆடைகளை அணிந்து கொள்வது, அல்லது அவர்களுக்கு பல விடயங்களில் ஒப்பாகுவது என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை உடை தெரியக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த சூரா தெளிவாக இந்த விடயத்திற்கு எதிராகவும் இருக்கிறது என்பதை இந்த சூராவின் மூலமாக நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சூரா இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. முஸ்லிம்கள் இன்றைய உலகிலே பல பக்கங்களில் தாக்கப்படுகிறார்கள், பல தோல்விகளை அவர்கள் கண்டு வருகிறார்கள், தழுவி வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன, ஏன் இவ்வாறு தோல்விகள் வர வேண்டும் என்று கேட்டால், இந்த சூரா அதற்கும் ஒரு அழகான பதிலை சொல்கிறது. என்ன சொல்கிறது? உனது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை தெளிவாக வேறுபட்டு இருக்க நீயே அவனை பின்பற்ற போக வேண்டும், எப்பொழுது நீ அவனை போன்று வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உனது உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறாயோ அப்பொழுதே உனது உள்ளத்தில் இருக்குகின்ற அந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கையின் அந்த ஒளி மங்கிவிட்டது. எதை பார்த்தாலும் பயம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கிடையாது. அவன் என்ன செய்யலாம் மீடியாவில், அவன்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுண்டா, என்னது இவருக்கு இங்க வேறு இருக்குது. அல்லாஹ் மீது நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை ஏன் போனது, ஏன் எடுபட்டது அப்படின்னு கேட்டால், ஏன் எடுபட்டுச்சு, நீ அவனை போல வர வேண்டும் நினைக்கிறாய், அப்ப அவன் கொள்கை தான் அவனுக்குள்ள வரப்போகுது, அவனை போலதான் நீ இருப்பாய். அவன் எப்படி அல்லாஹுவை நம்பாதவனாக நம்பிக்கை இழந்தவனாக அவன் காட்சி அளிக்கிறானோ அதே விடயம் முழுமையாக வராவிட்டாலும் ஒரு பகுதியாவது ஒன்னிலே தாக்கம் செய்யும். தாக்கம் செய்கிற நேரத்திலே நீ இந்த உலகத்தில் இருக்கின்ற விடயங்கள் பொருட்கள் ஆயுதங்களின் மீது உனது நம்பிக்கை வந்துவிடும், இறைவனுடைய நம்பிக்கை அங்கிருந்து எடுபட்டுவிடும் என்பதை இந்த சூராவின் மூலமாக இறைவன் நமக்கு விளங்கப்படுத்துகிறான். ஆகவே இந்த அளவுடன் இந்த தப்சீருடைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.